திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம். அடுத்து 30வது திருப்பாடல். இந்த 30வது திருப்பாடலானது கேள்வியும் பதிலுமாக அமைந்தது. குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தியிடம் விண்ணப்பம் செய்ய, ஒரு வினாவை விண்ணப்பம் செய்ய, அந்த வினாவுக்கு பதில் தருவதை போலவே இங்கே அமைந்திருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என சொன்னால், அருமையாக, பெருமானே நான் மாயா காரியமிடத்து உள்ளேன், குருமூர்த்தியாக நீரோ மாயையை கடந்து உள்ளீர், உன்னை உணர்வதற்கு உள்ள வழி அடியனிடம் இல்லை, உன்னை உணர்மாறுதான் என்னை என்று விநாயகர் கூறார். அதற்கு குருமூர்த்தியானவர், நீ மாயையிடத்து உள்ளேன் என்று குறிப்பிடுகிறாய், நீ மாயை அன்று, நீ மாயை அன்று, ஆகாயம் போல் நிறைந்த அறிவுடை பொருளே நீயும், ஆகையினால் நீயும் நானும் வேறல்ல. மாயாகாரியத்தை நீ நன்றாக தெளிதல் வேண்டும். அந்த தெளிந்த முறையிலே உன் அறிவில் விளங்குகின்ற இன்பம்தான் நான் என்று அழகாக இந்த பதிலினை தந்தனுடையதாக இந்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே. வான் எங்கும், அதுக்கு பதில், வான் எங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ, உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நாம். இதற்கு அருணை வடிவேல் அவர்களுடைய அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். எனது குருமூர்த்தியே, எனது தன்னை நான் மாயாகாரியனிடத்தும் நீரோ மாயையை கடந்த இடத்தும் இருக்கின்றீர். யான் என்னையும் தேவரீரையும் உணர வழியில்லாதவனாக இருக்கின்றேன், இனி உணருமாறு என்னை என விநாயகர் கூறார். அதற்கு, நீ அந்த மாயா காரியங்கள் அல்ல, நீ சித்து பொருள், ஆகாயம் போல எவ்விடத்தும் நிறைந்து நின்ற அறிவே என்று உணர்த்தி, யாம் நின் அறிவின் நின்னின் வேறல்லோ, உன் அறிவிலே நன்றாக விளங்கும் இன்பமே எனவும் மேற்கூறிய அந்த இயல்பனை, மாயா காரியங்கள் இது என நீ தெளிந்து நிற்றலே உணரும் முறைமையாகும். எனவே உனக்கும் எனக்கும் தடையாக இருப்பது அந்த மாயை. அதை தெளிந்து நீ என்ன செய்தல் வேண்டும், அதை தெளிந்து நிற்றல் வேண்டும் என்பதை அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே பதியினது இயல்பினையும் பசுவினது இயல்பினையும் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்திலே திருக்குறளை பற்றி அழகான ஒரு மேற்கோள் உண்டிருக்கிறது. யாருடைய மனத்திலே மயக்கம் இருக்கிறதோ அந்த மயக்கமுடையவன் இடத்திலே ஞானம் பிறப்பதில்லை. ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தாலும் அவனிடம் இருக்கின்ற அந்த அஞ்ஞானம் அந்த உணர்வை அழித்து விடும். எனவே அஞ்ஞான உணர்வை அழித்து விடு. எனவே நீ அஞ்ஞானம் தருகின்ற அந்த மாயையில் அகப்பட்டு விடாதே என்று திருக்குறளிலே ஒரு செய்தி வருகிறது. தெருளாதான் மெய்ப்பொருளை கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இதற்கு பரமேலழகர் உரை, ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தால் அவனது அஞ்ஞானம் அவ்வுணர்வை அழித்துவிடும். ஆகவே நீ அஞ்ஞானத்தை தருகின்ற மாயையுள் அகப்படாது தெளிந்து நில் என்பதை இந்த இடத்திலே அழகாக குறிப்பிட்டப்படு வருகிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே பதி பசு இவர்கள் இயல்பு கூறப்பட்டது. இந்த பசுவானது பதியினை உணர்வதற்கும் பசுவாய தன்னை உணர்வதற்கும் உள்ள மார்க்கமும் இங்கே சொல்லப்பட்டு உண்டு. அடுத்து 31வது திருப்பாடல், அருமையான பாடல். அதாவது இறைவனது ஞானத்தை கடைபிடித்து இந்த மாணாக்கரானவர் அப்படியே நிட்டை கூடி இருப்பார். நிட்டை கூடி இருக்கின்ற பொழுது அங்கே மூன்று நடைபெறுகிறது. எப்படி? காண்பான் உயிர், காட்சி செயல், காணப்படும் பொருள் சிவம். இந்த காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் இதை சொல்லுகின்ற பொழுது ஞாதா, ஞானம், ஞேயம் என்று சொல்லப்படும். இந்த காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என சொல்லுகின்ற பொழுது காண்பானாகிய தன்னை நினைத்து விட்டாலோ, காட்சி என்கின்ற தன்னுடைய செயலை நினைத்து விட்டாலோ சிவம் மறைந்துவிடும். ஆகையினாலே இந்த ஆன்மா காணப்படும் பொருளாகிய அந்த சிவத்தோடு அழிந்து இருத்தல் வேண்டும். எனவே காண்பானும் காட்சியும் மடங்கி காணப்படும் பொருளாகிய அந்த சிவத்திலே எப்பொழுதுமே நீ அழிந்து இரு. அப்படி இல்லை என்றால் நீ தத்துவத்தில் அகப்பட்டு விடுவாய் என்று அழகாக ஒரு உபதேசம் செய்வதைப் போல அங்கே இருக்கின்றது. இதில் அருமையான பாடல், அலைவற்று இருந்த அறிவு நீ ஆங்கே நிலைபற்று இருந்த சுகஞேயம், மலைவற்று இருந்தது கண்டாயே இருந்தபடி அத்தோடு இருந்து விடு எப்போதும் இனி. அலைவற்று இருந்த அறிவு நீ, அலைவற்று இருந்த அறிவு நீ, தத்துவங்களில் இருந்து நீங்கி நின்ற அறிவாகிய நீ ஆங்கே நிலைபற்று இருந்த சுகஞேயம், அப்படி தத்துவங்களில் இருந்து நீங்கிய நீ அந்த தத்துவங்களைப் போலவே அலையாது காணப்படும் பொருளாகிய இன்ப வடிவனாகிய அந்த நியாய பொருள் தோன்றுவதைக் கண்டால், மலைவற்று இருந்த அது கண்டாயே இருந்தபடி அத்தோ இருந்துவிடு எப்பொழுதும். எனவே நீ காணுகின்ற அந்த காட்சி பொருளினை, நீ காணுகின்ற காட்சி பொருளினை நீ இருந்தவாறே அதனோடு எப்பொழுதும் நீங்காது இரு. எனவே நீ என்பதையும் மறந்து அந்த உன்னுடைய செயலும் அற்று நீ அந்த நேய பொருளாகிய அந்த பெருமானம் நீங்காது இருத்தல் வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், காணுகின்ற தன்னை நினைத்தாலோ, காணுகின்ற அந்த செயலை நினைத்தாலோ தற்போதம் மேலிடும். அப்பொழுது தத்துவங்களாகிய மாயை தலைப்பட்டு விடும். அப்பொழுது மாயை தலைப்பட்டு விட்டால் நேய பொருள் புலப்படாது என்று இதை அழகாக செய்தி காட்டுகிறார். எனவே அந்த நேயத்தை அழுந்து என்பதைத்தான் உபதேசம் செய்வதாக இங்க இந்த திருப்பாடல் இருக்கிறார். இந்த கருத்தை அழகாக நம்முடைய திருவருட்பயனிலே உமாவிஸ்வாச்சாரியர் குறிப்பிடுகிறார். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அழகுமே நீ ஒன்றும் செய்யாமல் நில். நீ சிவனை பற்றியிருக்கின்ற இதுவரை அமைதியாக இருந்து அது பற்றிவிட்டால் ஒன்றும் செய்யாமல் நில். அதான் அசைவற்று நில். அந்த நேயத்திலேயே அப்படியே அழுந்து இரு என்று சொல்வதைப் போல அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தியை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாதர் மென்பாவிலே, ஆறாறு தத்துவத்தும் ஆணவத்தும் சாராமல் மாறாத பேரின்ப வாரதியே, பேராக சார்ந்திருக்க வல்ல சதுரர் உள்ளத்தில் அதுவாய் ஆர்ந்திருக்கும் சொக்கநாதா. அருமையான ஒரு வாக்கு. எப்படி பேராக சார்ந்திருக்க வல்ல சதுரர் உள்ளத்து அதுவாய் ஆர்ந்திருக்கும் சொக்கநாதா. எனவே அந்த நேயத்தோடு இந்த ஆன்மா அழுந்தி இருக்கும் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இன்னொரு திருப்பாடலே சொக்கநாதர் வெண்பாவிலே, துன்று பரமானந்த சோதியில் இரண்டு அற்று நின்று விட, இரண்டு அற்று தானும் சிவமும் என்பதை விட்டுவிட்டு தானே சிவமாக அழுந்தி தன்னை இழந்து, துன்று பரமானந்த சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை நிறுத்துவாய். எனவே அந்த ஏய பொருளோடு நாம் இரண்டு அற கலந்து நிற்றல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையே மாயை நம்மை தாக்கிவிடும், அதன் வயப்பட்டு விடுவாய் என்று சொல்லி காட்டுகிறான். சரி, அந்த மாயை தன்னை தாக்காதபடி என்ன செய்தல் வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே உபாயமாக அடுத்த திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த உபாயம் எப்படி மாயை தன்னை தாக்காதபடி, நான் என்று சொல்வதனை கேட்டல் சிந்தித்தலாலும் திருவருளாலும் இழத்தல் வேண்டும். நான் என்பதனை கேட்டல் சிந்தித்தலாலும் திருவருளாலும் இழந்து தன்னை தத்துவங்களிலிருந்து வேறானது என உணர்ந்து, இந்த தத்துவங்கள் பின்னே கூட்டப்பட்டது, இந்த ஆன்மாவிடம் இடையே வந்து சேர்க்கப்பட்டது, இது மயக்கத்தையே தரும், அது தன்னில் வேறானது என்பதை உணர்ந்து தனக்கு மேலான முதல் என ஒன்று உண்டு என்று தன்னுடைய அறிவும் செயலும் இழந்து தன்னுடைய அறிவும் செயலும் அவனதே நமது அன்று என்ற உணர்வு, அந்த அறிவுதான் மேலானது என்று இங்கே சொல்லிக்காட்டுகிறார். அதுதான் மாயையை வெல்லும் வழி என்று சொல்லிக்காட்டுகிறார். அகந்தை இழந்து அருளாய் அவ்விடத்தே தோன்றும் சுகத்தில் அழிந்து விடச் சொன்னான் மகத்தான சிற்பரனார் ஆரூர் சிற்பரன் ஆரூர்தனில் வாழ் செங்கமல பொற்பாத தற்பர ஞான பிரகாசன். நான் என்பதனை இழந்து அருளே தானாய் பின் அவிடத்து தோன்றுகின்ற சுகத்தில் அழுந்தி அந்த பாசக்கூட்டங்களை விடுக என்று அருள் செய்தான். யார்? பேரறிவினாய திருவாரூரின் கண் எழுந்தருளி இருக்கின்ற செந்தாமரை போலும் திருவடிகளை உடைய உயிர்களுக்கு தலைவராகிய ஞான பிரகாசன் என்றும் எம்முடைய அருட்குறவர் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லிக்காட்டுகிறார். இதற்கு விளக்கம் வடிவேல் அவர் முதலியார் அவர்கள் எழுதி காட்டிருக்கிறார்கள். நான் என்பதனை இழத்தலாவது கேட்டல் சிந்தித்தல்களால் முதல்வன் திருவருளை இன்றி தனக்கு செயல் இன்று என உணர்ந்தவாறே தெளிந்து, அதனால் முன்னர் தத்துவங்களே தானாகவும் பின்னை தத்துவங்கள் தன்னில் வேறாகவும் உணர்வு ஏற்பட்டு தனக்கு முதல் திருவருளாகவும் தனக்கு பற்றுக்கோடு திருவருளாகவும் அத்திருவருளுக்கு முதல் இறைவனாகவும் அறிந்த அறிவுகளும் அவற்றின் வழி செய்யும் செயல்களும் எல்லாம் அவன் செயலே அன்றி நம் செயல் அல்ல என கண்டு அக்காட்சியால் நேயத்தை காணும் வழி நான் என்று ஒரு பொருள் நினையாது கண்டு நிற்றல். இதுதான் அந்த மாயை தன்னை தாக்காதபடி தத்துவங்கள் தன்னை தாக்காதபடி நிற்பதற்கு உள்ள செயலாகும். ஆக இந்த இடத்திலே அது தெளிந்து தத்துவங்கள் தனக்கு வேறு, அந்த தத்துவங்களுக்கும் மேலாக அங்கே ஒன்று இருக்கின்றது, அருள் ஒன்றே நமக்கு பட்டுக்கோடு, அந்த அருளுக்கு நாயகன் சிவமே என்று தெளிதல் வேண்டும். இதைத்தான் தன்னுடைய அறிவு செயல் எல்லாமே சிவன் என ஆக்கிவிடுதல் வேண்டும் என்பதைத்தான் பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் புராணத்திலே சேக்கரார் பெருமான் குறிப்பிட்டு காட்டுகிறார். பெரிய புராணத்திலே வருகின்ற செய்திகளை எல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்தோடு வைத்து நாம் ஒப்பிட்டுதான் நான் பொருள் கண்டால்தான் சைவ நெறி பிசகாது. சாக்கிய நாயனார் என்ன செய்தார்? திடீரென்று அன்பு உணர்வு ஏற்பட தன் கண்ணிலே கிடைத்த கல்லை வைத்து அங்கே தெரிந்த சிவலிங்கத்தின் மேல் எரிந்தார். அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். ஏன் காட்சி கொடுத்தார்? சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிட்டுவிட்டார், மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். இப்படி மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடிவேன் என சொல்லுகின்ற அதே நேரத்தில் சேக்கடார் பெருமா அழகாக இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். அது எரிந்த உடனே சாக்கிய நாயனார் என்ன செய்கிறார்? இது உலகீரிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அல்ல, இது உகந்த செயல் அல்ல கல்லறிவது. ஆனால் நான் அப்படி செய்தேன் என சொன்னார், இதை இப்படி செய் என்று என உள்ளிருந்தும் தூண்டியதும் அவனே. அதெல்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக சொல்லி காட்டுகின்றார்? கொன்றை முடியார் மேல் தாம் கல்லறிந்த குறிப்பு அதனை நின்று உணர்வார். நாம் இந்த செயலை ஏன் செய்தோம் என்று நினைக்கிறார். பிறகு நினைக்கிறார், எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே, இப்படி செய்யன தூண்டியதும் அவன் அருளே. ஆகையினாலே அதையே அதற்கு பின்பு தொண்டாக செய்தார் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே நம்முடைய சொல்லும் செயல் அத்தனையும் சிவச்செயலே என்று கொள்ளுதல் வேண்டும். இதுதான் அந்த மாயை வெல்லுகின்ற வழி என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த சிவோபசாரத்தினுடைய பாடலுக்கு எதை பிரதிபலிக்கின்ற அருமையான ஒரு சித்தாந்த செய்தி என்றால், சிவஞான போதத்தினுடைய அந்த 10 சூத்திரத்திலே வரக்கூடிய அந்த உதாரணம் என்பார், நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரண் உடைமை ஆமனில் எத்தணுவில் நின்றும் இறைவனியார்க்கு இல்லை வினை முற்செய் வினையும் தருவான் முன். எனவே எல்லாம் சிவன் செயல் என கொள்ளுகின்ற பொழுது மாயை தாக்காது, செய்கின்ற செயலால் தனக்கு வினையும் வந்து தன்னை தாக்காது என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 33 அருமையான திருப்பாடல், இப்படி இறைவனை தான் வேறு சிவம் வேறு என்பது இல்லாது அங்கே அறிவால் ஒன்றித்து நிற்கின்ற அந்த நிட்டையும் அதனுடைய பயனையும் இந்த 33 திருப்பாடலிலே உணர்த்துகின்றார். சிவத்தை சார்ந்து இன்பமுறுகின்ற உயிரானது நெருப்பை அணைந்ததைப் போல பொன்போல ஒளிபெறும். இதுதான் நிட்டையினுடைய பயன் என்று சொல்லி காட்டுகிறார். கிட்டாத ஈசனுனை கிட்டி அருள் புரிந்த நிட்டானுபூதி நிலையிலே முட்டா திரு வன்னி சேர்ந்து மாற்று ஏறிய பொன்போல வரும் இன்ப பூரணமாம் அவை. அழகாக இந்த செடி காட்டுறார். கிட்டாத ஈசனுனை கிட்டி அருள் புரிந்த நிட்டா அனுபூதி நிலையில் நீ இந்த அனுபூதி நிலையிலே நிற்கின்ற பொழுது முட்டா என சொல்லக்கூடியது மறவாது என சொல்லக்கூடியது நியாயத்திலிருந்து பிரிதலை மறத்தல் என்று சொல்வது. நியாயம் ஒன்றினை மறந்து விட்டோம் என சொன்னால் பாசம் தலை தூக்கி விடும். ஆகையினாலேதான் இங்கே மறவாது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த மறவாதன்மை எப்பொழுது கிடைக்கும்? நியாயத்திலேயே அழுந்த தோன்றும். எத்துணை அரிய நீ எளியானாய், அதாவது தன்னை சிறுமைப்படுத்தியும் இறைவனுடைய பெருந்தன்மையை நினைக்கின்ற ஆன்மாவிலே அங்கே தான் என்பது அற்று மறவாது சிவத்தோடே அழிந்திருக்கும். அதான் முட்டாது. அதனுடைய பயன், இரு வண்டி சேர்ந்து மாற்றேறிய பொன்போல வரும் இன்ப பூரணமாம் அவை. அப்படி இட்டை கூடி இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு காலுக்கு ஒரு கால் அது பொன்போல அது ஒளிர்கொண்டே இருக்கும். மாற்று ஒளி மிகப்பெற்ற அந்த பொன்போல ஒளிரும் என்று அங்கே அழகாக அந்த நிலையினை இங்கே சொல்லப்பட்டது. ஆகையினாலே சிவத்தை சார்ந்த உயிரானது பொன்போல் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இதை அழகாக நம்முடைய திருவாசகத்திலே திருச்சதகத்திலே இந்த அனுபவத்தை மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டுகிறார். திருச்சதகத்திலே ஊனை நாடகம் ஆடுவித்துவா உருகி நான் உனை பருக வைத்தவா. தன்னுடைய ஊனை உருக்கி இறைவனை பருகிக்கொண்டே இருக்கும்படியான ஒரு இதை கொடுக்கின்றார். இரண்டாவது, அங்கே பொன்போல ஒளிரச் செய்கின்றான் என்பதை அழகாக திருவம்மானையிலே தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த கடலே பாடுதுங்கான் அம்மானா என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி உள்ளே அந்த சிவஞான அந்த ஒளியினை ஆனந்த ஒளியினையே ஏற்றுகிறான் என்பதைத்தான் மணிவாசக சுவாமிகள் பிடித்த பத்திலே பாலினைந்தொட்டும் தாயினும் சாலப்பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். நெட்ட அனுமதி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அந்த ஊனினை உருக்கி உள் ஒளி பெருகும் என்று இங்கே அழகாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. அடுத்து 34 திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த திருப்பாடலிலே நிட்டையால் பெறப்படும் அந்த சிவானந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இன்ப வடிவனாகிய அந்த சிவத்தை உயிர்கள் அடைந்து இன்பத்தை தூக்க உரிமை உடையது. அதற்கு தடையாக இருந்தது மலம். அந்த மலத்தை அருளால் போக்கி அருட்கண்ணால் அவனையே கண்டுகொண்டு இருப்பாயாக என்று இங்கு அழகாக சொல்லப்படுகிறது. அனாதி சுவரூபி அரணடி கீழ் என்றும் அனாதி சுவரூபி ஆன்மா அனாதி இருந்த மலம் போக்கி இறை அருளினாலே இருந்தபடியே கண்டு இரு. எனவே நித்தையார் பெறப்படுகிற சிவானந்தத்திலே அந்த அனுபவத்திலே இருந்து விலகிவிடாதபடி நிட்டையிலேயே அங்கே அருளிலேயே கலந்திரு என்று சொல்லி காட்டுகின்றார். அனாதி சுகரூபி அரணடி கீழ் என்றும் அனாதி சுகரூபி ஆன்மா. முதலில் வருகின்ற அனாதி சுகரூபி இறைவனை குறித்தது. இரண்டாவது ஆன்மாவோடு கூட்டி செல்லக்கூடிய அனாதி சுகரூபி ஆன்மா என சொல்லக்கூடியது அது அனுபவிப்பதற்கு உள்ள அருமை உரிமையை. எதை அனுபவிக்கிறது? அனாதி சுகரூபி. அது இறைவனிடம் அறைந்து இன்பம் திருக்க உரிமை உடையது. ஆனால் தடையாக இருந்தது எது? அனாதி இருந்த மலம் போக்கி. அனாதி இருந்த மலம் போக்கி, ஆதியிலேயே பந்தித்திருந்த மலம் போக்கி இறையருளினாலே அந்த அருளையே பற்றிக்கோடாக கொண்டு இருந்தபடியே கண்டு இரு. அப்படியே நீ அசைவற்று அந்த சிவானுபவத்திலே இருப்பாயாக. அந்த நேயத்தை கண்டபடியே மாறாது கண்டுகொண்டே இரு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலே மலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அனாதி இருந்த மலம் என்று சொல்லி காட்டுகிறார். சைவத்திலே மும்மலம் என சொல்லக்கூடியது ஆணவம் கண்மம் மாயை. இதிலே ஆணவம் என்று சொல்லக்கூடியது மட்டும்தான் மலம். இந்த ஆணவ மலத்தினாலே ஈட்டப்படுவது கண்மம். இந்த ஆணவ மல நீக்கத்திற்காக கண்மத்தை புசிக்க செய்து பரிபக்குவம் வருவதற்கு துணை செய்து அமிழ்த்தப்படுவதற்கு உதவுவது மாயை. எனவே ஆணவ மரம் என சொல்லக்கூடியது நோய். அந்த நோய்க்கு உரிய அறிகுறி கண்மங்கள், பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம். இந்த ஆணவமாகிய நோய்க்கு மரம், மருந்து மாயை. எனவே மரம் என சொல்லக்கூடியது ஆணவ மரம் தான் குறிக்கும். எனவே அனாதி இருந்த மலம். எனவே இந்த ஆணவரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சைவத்திலே சொல்வார்கள், பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும், கோயில் என்று சொன்னால் தில்லையை குறிக்கும், பதம் என்று சொன்னால் சாயுஜ்யத்தை குறிக்கும், மந்திரம் என்று பொதுவாக சொன்னால் ஐந்தெழுத்தை குறிக்கும், மலம் என்று சொன்னால் பொதுவாக அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். ஏனெனில் ஆணவமரம் தான் ஆதியிலே இருந்து நம்மை என்று உயிருண்டோ அன்றே வந்தித்திருக்கிறது. ஆகையினாலே அதற்கு சகஜ மலம் அல்லது மூல மலம் என்று சொல்வது. இந்த ஆணவமரத்திற்கு காரணத்தினால் பின்னே வந்ததுதான் கண்மமும் மாயையும். இது பின்னே வந்து சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே இதற்கு ஆகந்து மலம் என்று பெயர். ஆகையினாலே தான் நம்முடைய குருமூர்த்திகள் அந்த ஆணவமரம் என்பதையே மலம் என்று காட்டுவதற்காக அனாதி இருந்த மலம் என்று அந்த மலம் என்றே குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இந்த மலம் என்ற சொல் ஆணவ மலத்தை மட்டுமே குறிக்கும். அடுத்து 35வது திருப்பாடலிலே நம்முடைய குருமூர்த்திகள் நம்மை பற்றி அழகாக ஒன்றே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீ எப்படி இறைவனிடம் இருக்க வேண்டும்? அப்படி இல்லாத காரணத்தினாலே நீ பிறப்பு இறப்பு இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே என்று, இப்படி நீ பிறப்பு இறப்பில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற நிலையையும் உணர்த்தி நீ இருக்க வேண்டிய நிலை எது என்பதையும் இந்த திருப்பாடலையே உணர்த்தி காட்டுகிறார். அருமையான ஒரு பாட்டு. எனவே பெத்த முத்தி நிலைகளையும் இன்ப துன்பங்களையும் உணர்ந்து மீளவும் பந்தப்படாமல் இரு என்பதை காட்டுகிறார். ஆக சிற்றின்பத்தை இழிவை உணர்த்தி, அதாவது பெத்தத்திலே நாம் கிடைக்கின்ற அனுபவிக்கின்ற இன்பத்தை எல்லாம் உணர்த்தி அதை கழித்து மேலும் மேலும் இன்பத்தை உணர்த்துகின்ற பேரின்பத்தில் திளைத்தல் வேண்டும் என்பதைத்தான் இந்த 35வது திருப்பாடலிலே நமக்கு உணர்த்துகிறார். இற்றைவரை கரணத்தோடு இணங்கினையே இற்றை வரை சென்மம் எடுத்தனையே நீ இருந்த நிலை, இற்றை வரை துன்ப வெள்ளத்து உள்ளே உள்ளே துழைந்தனையே, ஈது அற நன் நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு. இத்தனையும் உனக்கு வேண்டுமா? இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே, கருவி கரணங்களோடு இணைக்கப்பட்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறார். இற்றை வரை சென்மம் எடுத்தனையே, எத்தனை பிறவிகள் இருக்கிற நால்வகை தோற்றம் எழுவகை பரப்பு 84,100 மணிபோதத்தில் இருந்து உழன்று கொண்டிருக்கிறாயே, இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே உள்ளி தொலைந்தனையே, ஈது அற நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு. ஈது அற, இந்த துன்பம் நீங்க, நீ இன்ப வெள்ளத்திலே விடு. நீ கருவிகரணங்களால் இதுவரை அனுபவிக்கின்ற அந்த சிற்றின்பத்தை எல்லாம் நீ உதாசீனம் செய்து அதை ஒழித்து விட்டு, கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடியேறினோம் அப்படி உதறி தள்ளணும். ஆகையினால் அப்படி உதறி தள்ளிவிட்டு என்ன செய்தல் வேண்டும்? நீ பேரின்பத்தை திளைத்து விடு என்று சொல்லிக் காட்டுகிறார். மணிவாசக பெருமான் அழகாக சொல்லி காட்டுகிறார். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டாதவர்தாமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரையிறைத்தாள் பூண்டேன் புறம்போகேன் இனி புறம்போகல் ஒட்டேனே. ஆகையினாலே இவைகளெல்லாம் கடுத்து விட்டு மேலான அந்த நேயத்திலேயே நான் அழிந்து இருப்பேன் என்று மணிவாசகர் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே பெத்தத்தில் கிடைக்கின்ற அந்த இன்ப துன்பத்தையும் உணர்த்தி முத்தியில் கிடைக்கின்ற அந்த பேரின்பத்தை நமக்கு உணர்த்துகின்றார். இந்த இடத்திலே நாம் படுகின்ற இந்த துன்பத்தை எல்லாம் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். அதாவது சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூரிலே இருக்கின்ற பெருமான் முன்பாக கண்ணீர் விட்டு அழுதான். அப்பொழுது முருகப்பெருமான் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் முன்னே எழுந்தருளி, ஏன் அழுகிறாய் என்று கேட்கல. வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. இவன் எதை நினைத்து அழுகின்றான் என்பதை முருகப்பெருமான் அறிந்தான். நீ இதை நினைத்துத்தானே அழுகின்றாய், அதை நான் மாற்றுகின்றேன் என்று முருகப்பெருமான் அருளினார். எதை நினைத்து அழுதாராம்? சுப்பிரமணிய சுவாமிகள் சொல்லுகிறார், ஆன்மாவாகிய நீ ஆணவமாகிய கடல்குள்ளே அலைவடு திரும்புவோல் நீ சீரழிந்தாய், மாயையாகிய புரிவாய் பட்ட பசு போல நீ துன்புற்று வருந்தினாய், கண்மமாகிய சூறை காற்றிலே அலைகின்ற சருகு போல் நீ சீரழிந்தாய். ஆகையினாலே இந்த சூழலையெல்லாம் ஒழித்து உனக்கு மேலான ஒரு சிவஞானத்தை கொடுத்து உனக்கு இன்பம் கொடுக்க நான் உபதேசம் செய்ய போகிறேன் என்று செய்தாராம். ஆணவ கடற்குள் அலைபடு துரும்பும் பூணுருமாயை புரிவாய் பசுவும் கண்ம சூறை காற்று சருகும் தரும் இச்சூழலை சார்ந்திருக்கும் எளிய நின் மருத்தம் குறித்து வருந்தேன் உனக்கு திருத்தகும் உணர்வு செப்ப வேண்டி வந்தனம். ஆகையினாலே அதை நீ பெற்றுக்கொள் என்றான். எனவே அதற்கு பின்பு உபதேசம் செய்கிறார். எனவே இந்த இடத்திலும் இருந்த நிலையையும் இருக்க வேண்டிய நிலையையும் இங்கே அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அடுத்து முக்தி பேறு கிடைத்த ஒரு ஆன்மாவுக்கு, அதாவது ஒரு ஆன்மா சுத்த நிலைக்கு அடைகிறது. சுத்த நிலைக்கு அடைந்த பின்னும் இந்த மாயை வந்து தாக்குகிறது. இதை ஒரு வினாவாக எழுப்புகிறார். நான் நிட்டை கூடி உருடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அங்கே நான் மேலான நிலைக்கு வருகிறேன். அப்படி இந்த மாயைகள் சடம் என உணர்ந்து அதனை நீங்கிய பின்னும் மீளவும் என்னை அந்த மயக்கம் வந்து தாக்குகிறதே, காரணம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு கமலை ஞான பிரகாஷர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? நீ நிட்டை கூடிய பின்பு மேலான நிலைக்கு வந்த பின்பும் நல்ல உணர்ச்சி உனக்கு கிடைத்த பின்பும் மாயை வந்து தாக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னிடம் இருக்கின்ற ஞானத்தின் வலிமையினால் தாக்க வருகின்ற அந்த மயக்கம் உன்னை தாக்குவதற்கு உரிய வலி இல்லாமல் திரும்பிவிடும். அழகாக சொல்லிக்கிறார். எனவே உன்னை திரும்ப தாக்க வருகின்ற அதற்கு மாயைக்கு வலி இருகாது, வலி இழந்திருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். தேகாதி நான் அல்ல என்றிருந்தால் சித்தமகம் போகாதது என்னையோ புண்ணியா. தேகாதி தன்னளவே அம்மயக்கம் சக்தியா எப்பொழுதும் உன்னளவே இல்லை உணர். இதை அழகாக தேகாதி நான் அல்ல என்றறிந்தால் இந்த உடம்பு நான் அல்ல, தத்துவங்கள் நான் அல்ல என்று நேயத்தே அடுந்தி சித்தமயல் போகாததென்னையோ புண்ணியா. நான் நிட்டை கூடிய பின்பும் எனக்கு அந்த பழைய மயக்கம் வந்து என்னை தாக்குகிறதே, அந்த மயங்க செய்கிறதே, அதன் காரணம் என்ன என சொல்கிறார். அதற்கு தேகாதி தன்னளவே அம்மயக்கம் சக்தியா எப்பொழுதும் உள்ளளவே இல்லை உணர். உன் அளவே இல்லை உணர், அது உன்னை எதிர்த்து வருகின்ற வலிமை உனக்கு இராது என்று இங்கே அழகாக இந்த இடத்திலே சொல்லி காட்டப்படுவார். யார் ஒருவர் குருவினுடைய கருணைக்கு கடாட்சத்திற்கு உட்பட்டு அருள் யாபகத்துக்குள் அடைபட்டு விட்டாரோ அவர்களுடைய அறிவினை மயக்கம் வந்து தாக்குதற்கு உரிய வலிமை இராது. அந்த அளவிற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா ஒரு ஸ்டெமினா, அந்த பெரிய ஒரு வலிமையை அந்த குருமூர்த்தியினுடைய கருணையினால் இந்த ஆன்மா பெற்றிருக்கும். எனவே அந்த மயக்கமானது மீளவும் மயக்க வருமாயின் அது வலியில்லாது போய்விடும் என்பதை அழகாக இந்த 36வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 37வது திருப்பாடல். அந்த 37வது திருப்பாடலை நாளை திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வையம் ஓங்குக மாமழை மண் மல்குக செய்ய கோல் வருவாது செழிக்க மெய் சைவம் ஓங்க தனித்தீரு கண்மணி உய்யும் நீற்றினோடு ஓங்க உலகலாம் திருச்சிட்டம்.